வணக்கம் மாணவர்களே, ஊவா குருகுலம் நிகழ்ச்சியில் இன்று தரம் 7 மாணவர்களுக்கான வரலாறு பாடத்தை கற்பிக்கும் நான் ஹப்புத்தலை தமிழ் மத்திய கல்லூரியின் ஆசிரியரான சுப்பிரமணியம் தர்மசீலன். இன்று நாங்கள் அலகு 3 எமது கலாசார மரபுரிமைகள் எனும் பாடத்தை நான் கற்பிக்க இருக்கின்றேன். இந்த பாடம் தொடர்பான முதலாவது விளக்கத்தை நாம் பார்க்கலாம். அதாவது எமது நாடு இலங்கை நாட்டின் அமைவிடமும் பௌதீக அமைப்பும் பற்றி மாணவர்கள் அறிந்திருப்பீர்கள். அதாவது இலங்கை என்பது முக்கிய தீவு ஒன்றையும் அதனை சூழ்ந்து சிறு தீவுகளையும் உள்ளடக்கிய நாடாகும். இது தென்னாசியாவிலே பெரிய தீவாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்திய தீபகற்பத்திற்கு தெற்கே இந்தியாவினின்றும் பிரிந்து இந்து சமுத்திரத்தின் கேந்திர நிலையத்தில் அமைந்துள்ளது. இலங்கை இந்தியாவினின்றும் 32 கிலோமீட்டர்கள் ஒடுங்கிய கடற்பரப்பால் பிரிக்கப்பட்டு காணப்படுகிறது. எமது இலங்கை நாட்டின் கலாசார மரபுரிமைகள், எமது நாட்டில் பாதுகாக்கப்பட வேண்டிய விடயங்கள் என்னென்ன இருக்கின்றது என்பதை இந்த பாடத்தில் சொல்ல வராங்க. இந்த பாடம் வந்து அறிமுகத்தை பார்க்கும்போது அனுராதபுரம், பொலனறுவை போன்ற பழைய நகரங்களை பற்றி பேசும்போது எமது புராதன கலாச்சாரம், முற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் எவ்வாறான கலாச்சாரங்களை பின்பற்றினார்கள் என்பது பற்றிய விடயங்களை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. எமது முன்னோர்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள், சிற்பங்கள், குளங்கள், அணைகள் ஆகியவற்றின் எச்சங்கள் காணப்படுகின்றன. அவை எமது தேசிய சொத்துக்களாக கருதி பாதுகாக்கப்படுகின்றன. பழைய பொருட்கள் உங்களுடைய வீடுகளிலே மாணவர்களே, பழைய பொருட்கள் இருக்கும், பரம்பரை பரம்பரையாக அது வந்து பாதுகாக்கப்பட்டு கொண்டு வர பொருட்களாக இருக்கலாம், முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களாக இருக்கலாம், தற்போது அவற்றின் தேவைப்பாடுகள் மாற்றி அமைக்கப்பட்டு காணப்படலாம். உதாரணத்துக்கு முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நிறைய விடயங்கள் இருக்கும், சமையல் உபகரணங்கள் இருக்கலாம், அம்மிக்கல் ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம், முற்காலத்தில் அம்மிக்கல் இருந்துச்சு, இப்போ வந்து அது ஒரு முக்கியமான ஒரு பொருள், இப்போ அது ஒதுக்கப்பட்ட ஒரு பொருளாக இருந்துச்சு. மிக்சிங் கிரைண்டர்லாம் வந்த உடனே இப்போ என்னது மாற்றம் அடைஞ்சு கொண்டே வருது. இப்போ முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நமது தாத்தா மாராலையும் அப்பா மாராலையும் பயன்படுத்தப்பட்டது, தற்போது பாதுகாக்கப்படுற நிறைய விடயங்கள் வீடுகளில் பழைய பொருட்கள் நிறைய இருக்கலாம், அதை எடுத்து காணாமல் வச்சுருப்பாங்க. முற்காலத்தில் பழைய பானைகள், அதாவது வெள்ளியிலான பானைகள், மற்றது செம்பு பித்தளை பானைகள்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாம் அதெல்லாம் மாற்றமடைந்து அலுமினியம் பானைக்கு வந்ததுக்கு பிறகு எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இலங்கை நாட்டில் முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட, அதாவது தேசிய சொத்துக்களாக கருதப்பட வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்குது. இந்த பாடத்தை இலகுவாக கற்றுக்கொள்வதற்காக இந்த பாடத்து கீழே உள்ள சிறிய தலைப்புகள் நான் அடிக்கடி கூறுகின்ற விடயம், ஒரு பாடத்தை கற்கும்போது இலகுவாக கற்றுக்கொள்வதற்காக கட்டாயம் தலைப்பு எழுதி அதன் பிறகு அதன் கீழே உள்ளடங்குகிற தலைப்புகள் என்ன, எமது கலாசார மரபுரிமைகள், இந்த பாடத்து கீழே கலாசார மரபுரிமைகள் என்றால் என்ன, தொற்றுணரக்கூடிய மரபுரிமைகள் யாவை, உலக கலாசார மரபுரிமைகள் யாவை, இதில் இலங்கையில் அமைந்துள்ள உலக மரபுரிமைகள் பட்டியலில் என்னென்ன உள்ளடக்கப்பட இருக்கிறது, அது தொடர்பான மேலதிக விடயங்களும் இந்த பாடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக சீகிரியா பூங்கா, சீகிரியா ஓவியம், சீகிரிய பொய்கையும் நீர் தொழில்நுட்பமும் மற்றும் தொட்டுணர முடியாத மரபுரிமைகளில் நாட்டார் மொழி வழக்கும் கருத்து வெளிப்பாடும் அரங்கக்கலை மற்றும் நாட்டார் பாடல்கள் சமூக பழக்க வழக்கங்களும் நம்பிக்கைகளும் விழாக்கள் நடாத்துதல் இயற்கையின் வெளிப்புற செல்வாக்கினால் ஏற்பட்ட அறிவும் பழக்க வழக்கங்களும் பாரம்பரிய கலை நுட்பங்கள் எமது கலாசார உரிமைகளை பாதுகாத்தல் அரக்கு சித்திரக்கலை மற்றும் எமது பண்பாட்டு பாரம்பரியங்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் போன்ற தலைப்புகள் இந்த பாடத்தில் உள்ளடங்கப்பட்டிருக்கு. இந்த பாடத்தில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது கலாசார மரபுரிமைகள் என்றால் என்ன, இலகுவாக ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக, மழை நீரை சேகரிப்பதற்கு முற்காலத்தில் அமைக்கப்பட்ட பாரிய குளங்கள், அக்குளங்களினதும் அணைகளினதும் பரப்பளவு அதன் தொழில்நுட்பம் என்பன எம்மை வந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடியதாக இருக்கிறது. முற்காலத்தில் பெரிய கையாலே மனிதன் இவ்வளவு பெரிய வேலைகளெல்லாம் செய்திருக்கிறானே அப்படின்னு யோசிக்கக்கூடியதாக மின்னேரியா குல மகாசேன மன்னனுடைய காலத்தில் கட்டி வைக்கப்பட்டது மற்றும் பராக்கிரம சமுத்திரம் முதலாம் பராக்கிரமபாகு மன்னன் அல்லது மகா பராக்கிரமபாகு மன்னனால் உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து நேரடியாக போய் பார்க்கும்போது அனுபவ பகிர்வின் மூலமாக நீங்கள் நிறைய விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறே எமது முன்னோர் கருங்கற்களை செதுக்கி பல்வேறு நிர்மாணிப்புகளையும் உருவாக்கியிருக்கிறாங்க. நீங்கள் நிற்கும் சிலை, சமாதி நிலை, புத்தர் சிலை, உறங்கும் புத்தர் சிலை அப்படி நிறைய இருக்கிறது. அப்போ அந்த மாதிரியான விடயங்கள்லாம் சிற்பக்கலைக்கு நிறைய உதாரணங்களும் காணப்படுகிறது. இவ்வாறு பௌதீக பொருள்கள் மட்டுமன்றி முற்காலத்திலிருந்து பரம்பரை பரம்பரையாக நடைமுறையில் உள்ள பழக்க வழக்கங்கள், வழிபாடுகள், நம்பிக்கைகள், நாட்டார் பாடல்கள், ஆடல்கள், கர்ண பரம்பரை கதைகள், கலை நுட்பங்கள், சம்பிரதாய வைத்திய முறைகள் என்பன எமது கலாசார மரபுரிமைக்கு உரியவையாகும். அது முற்காலத்திலிருந்து பயன்பாட்டில் இருக்கிற அனைத்தையும் நம்ம மரபுரிமைகள் அப்படின்னு இலகுவாக விளங்கி கொள்ளலாம். சின்ன இதிலிருந்து இப்போ முற்காலத்திலிருந்து பரம்பரை பரம்பரையாக உருவாக்கப்பட்டு கொண்டு வர்ற ஒரு தொடர்ச்சியாக உருவாக்கப்படுற ஒரு விடயம் மரபுரிமை எனவும் அழைக்கலாம். முற்கூறப்பட்ட பல்வேறு பட்ட அறிவினை தற்காலத்திலும் எமது அன்றாட பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். முற்காலத்தில் செய்த ஒரு விடயத்தை அடிப்படையாக கொண்டு தற்காலத்தில் அந்த அறிவினை பயன்படுத்தி வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எமது நாட்டின் பண்டைய மரபுரிமை பல்வேறுபட்ட கை வைத்திய முறைகள், முற்காலத்தில் இருந்த ஆயுர்வேத வைத்திய முறைகள் அல்லது வீட்டு வைத்தியம்னு சொல்லுவாங்க. முற்காலத்திலாம் காயம்பட்டால் அதுக்கான மருந்துகள் வீட்டிலே செய்தாங்க. இப்போ என்ன செய்கிறோம், கட்டாயம் வைத்தியசாலைக்கு தான் ஓடுகிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்மளுடைய அந்த பாரம்பரிய முறைகள் இல்லாமல் போனதுனால தான் வைத்தியசாலைகளை நோக்கி செல்ல வேண்டிய தேவைப்பாடு ஒன்று உருவாக்கப்பட்டு காணப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். முன்னையெல்லாம் வீட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம்னு கூட சொல்லுவாங்க. வீட்டில் அந்த வயது முதிர்ந்தவர்களால் உருவாக்கப்பட்டு சொல்லப்படுகின்ற ஒரு விடயங்களும் வந்து கட்டாயம் மிகப்பெரிய ஒரு விடயங்களை அதில் உட்புகுத்தி காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த மாதிரியான விடயங்களில் இல்லை, நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு இந்த சமூகம். 2021 இப்போவாறான ஒரு மாற்றம், 1990 இருந்ததை விட இப்போ உள்ள மாற்றம் என்ன யோசித்து பார்க்கும்போது நிறைய விடயங்களை அறிந்து கொள்ளலாம். முற்காலத்திலெல்லாம் தொலைக்காட்சி மாத்திரமே, கை தொலைபேசி இல்லை. ஆகவே என்ன செய்வாங்க, வீட்டில் அனைவரும் உட்கார்ந்து எல்லோரோடையும் ஒன்றோட ஒன்றாக உட்கார்ந்து பேசிக்கொள்கிறாங்க. இப்போது எல்லோரும் கை தொலைபேசியிலே பேசி கொண்டிருக்கோம். எமது மரபுரிமைகள் பண்டைய விடயங்கள் எல்லாத்தையும் தொலைத்து விட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். முன்ன கூட்டு குடும்பமாக இருந்தது நம்முடைய வாழ்க்கை முறை, இப்போது தனிக்குடித்தனம், அதாவது அப்படி சொல்லலாம், எப்படி தனி குடும்பமாக போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அம்மா அப்பா பிள்ளைகளோட வாழ்கிறாங்க, பேசிக்கொள்கிறதுக்கான ஒரு நேரம் இல்லை. அதாவது நம்மளோட மனம் விட்டு பேசி கதைக்கிற நிறைய விடயங்கள் இல்லாமல் போய்விட்டது. இப்போ என்னது, எல்லாம் தொலைபேசிப்போட இணைந்து கொண்டு போய்கொண்டு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இணையதளத்தில் எமது நாட்டின் பண்டைய மரபுரிமை பல்வேறுபட்ட கை வைத்திய முறைகள் காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பயிற்சிகையின் பொருட்டு பயன்படுத்தப்படும் சடங்குகள், சம்பிரதாயங்கள் என்பன இவற்றிற்கு எடுத்துக்காட்டாம். இலங்கையில் ஒரு பண்பாடு இருக்குது, சித்திரை மாதத்தில் கட்டாயம் ஜனாதிபதி தலைமையில் அந்த நெல் அறுவடை நிகழ்வு நடைபெறும். கட்டாயம் என்ன செய்வாங்க, குளத்தில் உள்ள நீரை கொண்டு போய் கட்டாயம் ஜனாதிபதி அவர்கள் தலைமையில் ஒவ்வொரு வருடமும் நடக்கிறது விடயம் வந்து இந்த அறுவடை திருவிழா நடக்குது. அது ஒரு சடங்கு சம்பிரதாயமாக செயற்பாட்டில் இலங்கையில் தற்போதும் நடைமுறையில் இருக்குது. அது முற்காலத்தில் மகா பராக்கிரம பாகு மன்னனுடைய ஆட்சி காலத்தில் இலங்கை வந்து நெற்பயிற்சிகையில் தானிய பயிற்சிகையில் தன்னிறைவு பெற்ற நாடாகவும் ஏற்றுமதி பயிராகவும் முற்காலத்தில் நெல் காணப்படுச்சு. தற்போது இறக்குமதி செய்து கொண்டிருக்கோம் கட்டாயம் என்று கேட்டால், இலங்கையின் சனத்தொகை வளர்ச்சிக்கேற்ப தற்போது அப்படி தான் போய்கொண்டே இருக்கிறது. நீண்ட கால வரலாற்றையுடைய எமது நாடு பல கலாசார மரபுரிமைகளுக்கு உரிமையுடையதாகும். அவற்றில் சமய வழிபாட்டு நிலையங்கள், பூங்காக்கள், வரலாற்று இடங்கள், கட்டிடங்கள், அரச மாளிகைகள், கோட்டைகள், பல்வேறு கலையாக்கங்கள், உணவு பானங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகள், பழக்க வழக்கங்கள் ஆகியன எம்மிடம் காணப்படுகின்றன. இவை அனைத்தையும் எமது கலாசார மரபுரிமை என்ன கொள்ளலாம். அப்போ முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நிறைய பூங்காக்கள், சீகிரியா பூங்கா, நீர்த்தொழில்நுட்பத்துக்கு ஒரு உதாரணமான ஒரு விஷயமாக நீர்க்குமிழி அப்படிங்கிற ஒரு விடயத்தை கிறிஸ்துக்கு பின் 4ஆம் நூற்றாண்டிலே கண்டறிந்ததுக்கான ஒரு ஆதாரமாக சொல்லப்படுகிறது சீகிரியா நீர்த்தொழில்நுட்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். அனுராதபுரத்தில் அமைந்துள்ள ரண்மசு பூங்கா மற்றும் பொள்ளர்வையில் அமைந்துள்ள நிசங்கலதா மண்டபம், கீர்த்தி ஸ்ரீ நிசங்கமல்ல மன்னனுடைய அரச சபை தான் இந்த நிசங்கலதாம் மண்டபம் அப்படின்னு சொல்லலாம். போலர்வை ஆட்சி செய்த 9 ஆண்டுகள் மட்டும் அவர் ஆட்சி செய்திருந்தார். இவருடைய ஆட்சி காலம் இவர் வந்து கலிங்க வம்சத்து இளவரசன் அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வாறு தான் இந்த மரபுரிமைகளை தொட்டுணரக்கூடிய எல்லாத்தையும் தொட்டுணரக்கூடிய மரபுரிமைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சொத்துக்கள் தொட்டுணரக்கூடியதாக காணப்படுகிறது. எமது நாட்டில் காணப்படும் சமய வழிபாட்டு தலங்கள், அரச மாளிகைகள், கோட்டைகள், பூங்காக்கள் போலவே மேலும் பல வரலாற்று இடங்கள், கட்டிடங்கள், கலை அம்சங்கள், அணைகள், குளங்கள், கால்வாய்கள், பழைய நூல்கள் என்பன எம்மால் தொட்டுணரக்கூடியதாக இருக்கிறது. நூல்கள் அப்படிங்கும்போது இலங்கையின் வரலாற்றை அறியக்கூடிய மிக புராதன நூலாக சொல்லப்படுகிறது தீபவம்சம். அந்த தீபவம்சம் கிறிஸ்துக்கு பின் 4ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுகளில் அதன் குறைபாடுகளை தீர்க்கும் முகமாக மகாநாம தேரரால் திக்சந்த செனவிய பிரிவினா அனுராதபுரத்தில் காணப்படுது. இதில் வைத்து எழுதப்பட்டதுதான் மகாவம்சம்ங்கிற நூல். அதாவது மகாவம்சம் அப்படிங்கிறது வந்து அரச வம்சத்தை பற்றி குறிப்பிடுறதாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம். மற்றது முற்காலத்தில் காணப்பட்ட பெரியோரை வணங்குதல், புதுவருடத்தில் சமய வழிபாடுகளில் ஈடுபடல் என்பன முற்கூறப்பட்ட மரபுரிமைகள் போன்று கைகளால் தொடக்கூடியவை அல்ல. அது தொட முடியாது, அது உணர்வு பூர்வமானது. அப்போ கட்டாயம் என்ன செய்வாங்க, பெற்றோரை வணங்குதல் அப்படிங்கிறதும் பெரியோரை வணங்குதல் அப்படிங்கிறதும் முற்காலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பழக்க வழக்கமாக சொல்லலாம். இது ஒரு மரபுரிமைகள்னு நீங்கள் நினைவில் வச்சுக்கொள்ளலாம். மாணவர்களாகிய நீங்களும் கட்டாயம் இந்த பெரியோரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். கட்டாயம் ஸ்கூலுக்கு பாடசாலைக்கு சமூகம் படிக்கும் போது கட்டாயம் என்ன செய்வாங்க, பெற்றோரின் காலில் விழுந்து வணங்கிட்டு போவாங்க. அப்போ அந்த மாதிரியான விடயங்கள்லாம் தற்போது காணப்படுகிறது. இப்போ இது முற்காலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு விடயமாக சொல்லலாம். அவை எமக்கு பரம்பரை பரம்பரையாக உரிமையான பழக்க வழக்கம்னு கூட சொல்லலாம். அவை தொட்டுணர முடியாத உரிமை எனப்படும். பாருங்க, அது உணர்வு ரீதியாக தான் அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட இனத்துக்கு உரித்தான சம்பிரதாயங்கள், மொழிகள், நாட்டார் பாடல்கள், ஆடல்கள், பல்வேறு கலை தொடர்பான அறிவு, பழக்க வழக்கங்கள், வழிபாடு, நம்பிக்கை என்பன தொட்டுணர முடியாத மரபுரிமைகளுக்கு உரித்தாகும். பரம்பரை பரம்பரையாக வருது, ஆனால் அது அனுபவ ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் அறியக்கூடியதாக இருந்தால் தொட்டுணர முடியாதவையாகவும், கோட்டைகள் மற்றும் பூங்காக்கள், மாளிகைகள், சமய வழிபாட்டு தலங்கள், பொய்கைகள், குளங்கள் என்பன தொட்டுணரக்கூடியது. ஆகவே அவை தொட்டுணரக்கூடிய மரபுரிமைகள் எனவும் வகைப்படுத்தி சொல்லலாம். தொட்டுணரக்கூடிய மரபுரிமைகள் அடுத்த தலைப்பு இதில் சொல்லப்படுகிறது. கைகளால் தொட்டுணரக்கூடியவை தொட்டுணரக்கூடிய மர பாரம்பரியங்கள் என குறிப்பிடலாம். இலங்கை சிறிய தீவாக இருக்கின்ற போதிலும் பழைய வரலாற்றை உடைய தொட்டுணரக்கூடிய பாரம்பரியங்கள் பலவற்றை கொண்ட நாடாக விளங்குகிறது. இது தொடர்பான சான்றுகள் நாட்டின் பல பாகங்களிலுமிருந்து கண்டெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தொல்பொருள் பெருமதியுடையான பௌதீக பொருள்களைப் போன்றே மேம்பாடடைந்த நீர்ப்பாசன முறையும் எம்மிடம் ஒன்று. அதாவது உலர் வளையத்தில் தான் இந்த நெற்பயிற்சிகை இலங்கையில் காணப்படுச்சு. அதுக்கு தேவையான நீர்ப்பாசன கட்டமைப்பு, நீர் தொகுதி முறை என்பன வந்து உருவாக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது மலைநாட்டில் உள்ள ஆறுகளிலிருந்து அணைகளை கட்டி, கால்வாய்களை அமைத்து, குளங்களை உருவாக்கி நீர்ப்பாசன செய்கையின் மூலமாக நெற்பயிர் செய்கை அபிவிருத்தி அடைந்த ஒரு நாடாக இலங்கை காணப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ எமது கலாச்சார மரபுரிமைகள் பல எம்மிடம் காணப்படுறதுனால பெருமை மிக்க இனமாக நாம் உலகில் விளங்குகிறோம். உலகின் பல்வேறு கலாச்சாரங்களின் முன்னிலையில் இலங்கையின் தனித்துவத்தை காண்பிப்பதற்கு எமது கலாச்சார மரபுரிமைகள் உதவுகின்றன. முற்காலத்தில் செய்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு இப்போ நீங்களாம் பார்க்கலாம். அதாவது வெளிநாட்டவர்களால் அதிகம் விரும்பப்படுகின்ற நாடுகளில் ஒன்றாக இலங்கை காணப்படுகிறது. சுற்றுலா தலங்களில் முக்கியமான நாடாகவும் இலங்கை காணப்படுகிறது. எமது பண்டைய குளங்கள், அணைகள், வாவிகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ள தொழில்நுட்பம், பாரிய கருங்கற்களால் செய்யப்பட்டுள்ள நிர்மாணங்கள், அம்பக்க மரச்செதுக்கல்கள் அம்பக்க மரச்செதுக்கள் அப்படிங்கும்போது இதை கட்டுவித்த மன்னன் மூன்றாம் விக்ரமபாகு மன்னனால் உருவாக்கப்பட்டிருந்துச்சு. இது வந்து கம்பளை ராசதானிக்குரியதாகவும் முருகன் தேவாலயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எம்பக்க தேவாலயம் மரச்செதுக்கள் கலைக்கு பெயர் பெற்ற ஒரு இடமாகவும் சொல்லப்படுகிறது. சீகிரியா என்பன சீகிரியா முதலாம் காசியப்ப மன்னனால் உருவாக்கப்பட்டது. அதாவது அவருடைய பாதுகாப்பு கோட்டையாகவும் இது உருவாக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏனைய நாடுகளுக்கு இணையான பல்வேறு நாடுகளில் பல்வேறு விடயங்கள் காணப்பட்டாலும் எமது நாட்டுக்கான தனித்துவமான நிறைய விடயங்கள் காணப்படுகிறது. எமது முன்னோர்களால் எமக்கு மரபுரிமையாக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னோர்களால் வழங்கப்பட்ட நிறைய விடயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எமது தனித்துவத்தை பறைசாற்றும் உயிரோட்டமான சாட்சிகளாகும். அதாவது நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு மாணவர்களாகிய உங்களுக்கும் ஒரு வினா ஒன்று தருகிறேன். எமது நாட்டின் மரபுரிமைகள் தொடர்பான படங்களை எல்லாம் சேகரித்து உங்களுடைய அப்பியாச கோப்பியில் ஒட்டி கொள்ளுங்கள். பாடத்தின் தலைப்பை போட்டு தொற்றுநுறக்கூடிய மரபுரிமைகள் யாவை, தொற்றுநுற முடியாத மரபுரிமைகளை வகைப்படுத்தி காட்டுங்கள். இது தொடர்பான விடைகளை 07-6-77-47-823 என்ற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கும் நீங்கள் அனுப்பலாம். இது தொடர்பான மேலதிக விளக்கங்களை உங்களுக்கு நான் வழங்க தயாராக இருக்கிறேன். அடுத்த தலைப்பு நம்ம பார்க்க போகிறது உலக கலாச்சார மரபுரிமைகள். எமது நாட்டை போன்றே உலகின் ஏனைய நாடுகளுக்கே தமக்கே உரித்தான கலாச்சார மரபுரிமைகள் உண்டு. அவற்றில் மிக அருமையான பெருமதிமிக்க கலாச்சார மரபுரிமைகள் அந்த நாட்டிற்கு மட்டுமன்றி முழு மனித குலத்திற்கும் உரித்தான மரபுரிமைகளாக கொள்ளப்படுகின்றன. மரபுரிமை தொடர்பான செயற்பாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையின் விஞ்ஞான பண்பாட்டு அமைப்பான யுனெஸ்கோ நிறுவனத்தால் மேற்கொள்ளப்படுகிறது. பண்பாட்டு அமைப்பான யுனெஸ்கோ நிறுவனம், இந்த நிறுவனம் தான் உலக மரபுரிமைகளில் என்னென்ன விடயங்களை சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற விடயங்களை முன்னெடுக்கிற ஒரு நிறுவனமாக சொல்லப்படுகிறது. அதாவது மரபுரிமைகளுக்கு எவ்வித அழிவோ சேதமோ ஏற்படாது பாதுகாப்பது யுனெஸ்கோ அமைப்பின் செயற்பாடாகும். இப்போ யுனெஸ்கோ அமைப்பு வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு கிளை நிறுவனமாகவும் சொல்லப்படுகிறது. கிறிஸ்துக்கு பின் 2011 போது அந்த அமைப்பினால் 704 கலாச்சார மரபுரிமைகள் உலக மரபுரிமைகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 6 இலங்கையில் காணப்படுகிறது. அப்போ நம்ம நாட்டுக்கு ஒரு பெருமையான ஒரு விடயமாக சொல்லலாம். இலங்கையில் உள்ள உலக கலாச்சார மரபுரிமைகள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு முன் உலக கலாச்சார மரபுரிமைகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாகும். யுனெஸ்கோ அமைப்பால் பல்வேறு நாடுகளில் உலக கலாச்சார மரபுரிமைகளை தெரிவு செய்யும் போது பல்வேறு விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்படுகிறது. இந்த கவனத்தில் கொள்ளப்படுற விடயங்கள் யாவை அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதன் உன்னதமான ஆக்கத்திறனிலுள்ள அல்லது அறிவினை வெளிப்படுத்தும் ஆக்கங்கள் காணப்படல் வேண்டும். யாதேனும் ஒரு கலாச்சாரத்துக்கு உரித்தான கட்டடக்கலை, நகரமைப்பு, கலை, தொழில்நுட்பம் என்பவற்றின் வளர்ச்சியை காட்டும் ஆக்கங்கள். அதாவது இது சொல்ல வர விடயம் முற்காலத்தில் செய்யப்பட்ட விடயங்களை முன்னுதாரணமாக கொண்டு தற்காலத்தில் பயன்படுத்தக்கூடியதாக இருந்தால் அந்த மாதிரியான விடயங்களை சொல்கிறாங்க. தற்போது காணப்படும் அல்லது அழிந்துள்ள பண்பாடொன்றில் அது நிலவியமே காட்டும் சான்றாக இருத்தல், உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தொல்பொருள் மூலாதாரமாக காணப்படல் அப்படின்னு சொல்கிறாங்க. மனித வரலாற்றில் முக்கிய சந்தர்ப்பங்களை எடுத்து காட்டும் கட்டடங்கள் அல்லது தொழில்நுட்பம் தொடர்பானவையாக இருத்தல், முற்காலத்தில் உள்ள ஒரு தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு தற்காலத்தில் ஒரு விடயத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தவிர்க்க முடியாத காரணங்களால் அழிவுக்கு உள்ளாகும் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளான பழைய பண்பாட்டு நிலங்கள் அல்லது சமூக வசிப்பிடங்கள் அல்லது அதற்குரிய நினைவு சின்னமாக காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான விடயங்கள் வந்து யுனெஸ்கோ நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2011 ஆகும்போது 704 உலக மரபுரிமைகள் அவர்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கு. அவற்றில் 6 இடங்கள் இலங்கையில் காணப்படுகிறது அப்படிங்கிற ஒரு சாரம்சம் இதில் சொல்ல வருது. அது இல்லாமல் உலக மரபுரிமைகளில் பழைய மொகஞ்சதாரோ நகர் தரம் 6 இந்த மொகஞ்சதாரோ நகரை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது சிந்து வழி நாகரிகத்துக்குரியதாக சொல்கிறாங்க. இப்பண்டைய நகர அமைப்பு உலக பண்பாட்டு சொத்தாகும். பாகிஸ்தானில் அமைந்துள்ள மொகஞ்சதாரோ நகர்
அழிவுற்ற பண்பாடாக பண்டைய நகர அமைப்புக்கு சான்றாக உலக மரபுரிமை பட்டியலில் சேர்க்கப்பட்டு காணப்படுகிறதாம். இது வந்து சிந்துவெளி நாகரிகம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட ஒரு நாகரிகமாக காணப்பட்டது போன்ற விடயங்கள் இதில் காணப்படுது. அடுத்ததாக சீன பெருஞ்சுவர் பாதுகாப்பு, சீன நாட்டின் பாதுகாப்பு நலன் கருதி முற்காலத்தில் கட்டு வைக்கப்பட்டதாகவும் இது சொல்லப்படுகிறது. பண்டைய பாதுகாப்பு சுவராக குறிப்பிடப்பட்டுள்ள சீன பெருஞ்சுவர் உலக பண்பாட்டு பாரம்பரியமாகும். சீனாவில் அமைந்துள்ள இது பாதுகாப்பு சுவராக அமைக்கப்பட்டதுடன் சீன பண்பாட்டின் முக்கிய அடையாளமாகவும் சொல்லப்படுகிறது.
அடுத்து நம்ம ரெண்டு விடயங்கள் பார்த்துக்கோங்க, உலக மரபுரிமைகள் மொகஞ்சதார நகர் மற்றும் சீன பெருஞ்சுவர் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலங்கையில் அமைந்துள்ள உலக மரபுரிமைகள், அதாவது 2011 யுனெஸ்கோ நிறுவனத்தால் இலங்கையில் உள்ள 6 இடங்கள் வந்து உலக மரபுரிமைகளாக தெரிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த 6 மரபுரிமைகளும் யாவை அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். அதாவது பழைய அனுராதபுர நகரம், இதை பற்றி பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. இந்த அனுராதபுர நகரை கட்டுவித்த மன்னனாக சொல்லப்படுகிறவர் வந்து இலங்கையின் முதல் மன்னனாக போற்றப்படுகின்ற பண்டுகாபய மன்னன். இவருடைய தந்தையின் பெயர் தீககாமினி, தாயின் பெயர் உன்மாத சித்திரா. இவங்க தான் வந்து முதல் முதலாக இலங்கையின் மன்னனாக சொல்லி முடிசூடி கொண்டவர் பண்டுகாபய மன்னன். இவர் வந்து விஜய அரச பரம்பரையைச் சேர்ந்த ஒருத்தராகவும் சொல்லப்படுகிறார். இவர் தான் நகர குத்திக நகர கட்டமைப்பு இது தொடர்பான விடயங்கள் தரம் 6 பண்டுகாபய மன்னனை பற்றி ஒரு தலைப்பின் கீழே உள்வாங்கப்பட்டிருக்கு. அவர் வந்து இந்த அனுராதபுர நகரை எவ்வாறு நிர்மாண பணிகளை செய்திருக்கார் போன்ற விடயங்கள் தரம் 6 காணப்படுது. 5வது அலகில் பண்டைய அரசர்கள்ங்கிற தலைப்பு கீழே உள்வாங்கப்பட்டிருக்கு. பழைய பொலனறுவை நகரம், பொலனறுவை நகரம், பொலனறுவையை தலைநகராக்கிய மன்னன் கீர்த்தி இளவரசன் அல்லது முதலாம் விஜயபாகு மன்னன் இவருடைய காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டது. இந்த பழைய பொலனறுவை நகரம் அதாவது கிழக்கு நோக்கிய திருகோணமலை இயற்கை துறைமுகத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது அந்த பொலனறுவை ராசதானின்னு கூட சொல்லலாம். சீகிரியா முதலாம் காசியப்பன்னு சொல்லியிருந்தேன். ரங்கிரி தம்புள்ளை குகை விகாரை நீங்கள் போய் பார்த்துருக்கலாம், அதாவது கோல்டன் டெம்பிள்னு படிச்சிருக்காங்க அதுக்கு மேலால். அதாவது குகை விகாரை உள்ளுக்கு அந்த கட்குகைக்குள்ளே எவ்வாறான புத்தர் சிலைகள்லாம் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள், எவ்வாறு செதுக்கல் கலைகள் காணப்படுது அப்படிங்கிறத நேரடியான ஒரு அனுபவத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அடுத்தது தலதா மாளிகை உள்ளிட்ட கண்டி நகரம், தலதா மாளிகை நிறைய மாணவர்களுக்கான ஒரு குழப்பமான விஷயம். தலதா மாளிகை, தலதா மாளிகைன்னு சொல்கிறாங்களே அது என்ன போன்ற விடயங்கள். ஒவ்வொரு அரசர்களும் அதாவது புத்தரின் புனித சின்னங்களை எடுத்துக்கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, கட்டாயம் ஒரு கோயில், கோயில்னு கூட சொல்லலாம் இலகுவாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்காக, அதாவது புனித பொருட்களை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, அந்த புனித பொருட்கள் யார்கிட்ட இருக்கோ அவர் தான் மன்னனாக முடிசூடி கொள்கிறார் போன்ற விடயங்கள் இதில் காணப்படுச்சு. இந்த தலதா மாளிகை வந்து ஒவ்வொரு ராசதானி காலத்திலையும் எங்கே ராசதானி காணப்படுதோ, அனுராதபுரம்னா அனுராதபுரம், போல்நறுவைனா போல்நறுவையில் தலதா மாளிகை காணப்படுச்சு. அதுக்கடுத்து தம்பதனியா, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை, இறுதியாக தான் கண்டிராச்சியம். சரியா, இந்த கண்டிராச்சியம் ஒவ்வொரு ராஜ்யத்திலையும் என்ன செய்கிறாங்க, அந்த புனித பொருட்களை கொண்டு வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. அந்த புனித சின்னங்கள் தான் வந்து அந்த அரச பாரம்பரிய சொத்தாக காணப்படுது. தற்போது கண்டி தலதா மாளிகையில் அது வைக்கப்பட்டிருக்கு. தலதா மாளிகை உள்ளிட்ட கண்டி நகரம், கண்டி ராஜ்யத்தை விஸ்தரிக்கிறது. இந்த தலதா மாளிகை கட்டுவித்த மன்னன் கண்டி ராஜ்யத்தில் முதலாம் விமல தர்ம சூரியன் அவருடைய இயற்பெயர் வந்து கோணப்பு பண்டாரா, ஒரு அரச வம்சத்தை சேர்ந்த மன்னன் கிடையாது. அவர் ஒரு பிரதானியின் மகனாக காணப்பட்டார். அவர் ஒரு சிறந்த ஒரு போர் வீரன் கூட, அவரை பற்றி சொல்லியிருக்காங்க நிறைய விடயங்கள். தலதா மாளிகை உள்ளிட்ட கண்டி நகரம், காலிக்கோட்டை போன்ற இந்த 6 இடங்களும் உலக மரபுரிமை பட்டியலில் காணப்படுது. 1வது அனுராதபுரம் நகரம், பழைய அனுராதபுர நகரம், பழைய புலனறுவை நகரம், சீகிரியா, ரன்கிரி, தம்புள்ளை குகை விகாரை, தலதா மாளிகை உள்ளிட்ட கண்டி நகரம், காலிக்கோட்டை, 6 இடங்கள். இந்த 6 இடங்களையும் கட்டாயமானவர்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த 6 இடங்களும் உலக மரபுரிமை பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதால் இலங்கை சிறிய நாடாக இருந்த போதிலும் அதன் உயர்மட்ட வரலாறு, பண்பாட்டு முக்கியத்துவம் என்பன பற்றி உலகம் அறியக்கூடியதாக காணப்படுகிறது. இதனால் அவற்றை பார்வையிட சுற்றுலா பயணிகள் அடிக்கடி இங்கு வருகின்றனர். இதன் மூலம் பண்டைய பெருமையை உலகிற்கு வெளிப்படுத்த எம்மால் முடியும். எமது வரலாற்று மரபுரிமைகளை கண்டறிந்து அவற்றை பாதுகாப்பது எமது கடமை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கட்டாயம் இலங்கையர்கள் அனைவருடையும் கடமையாக இது சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இந்த ஆறு இடங்களை பற்றிய விடயங்களை பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்க போகிறது பழைய அனுராதபுர நகரம். இலங்கையின் புராதன தலைநகரமான அனுராதபுர நகரத்தில் ஸ்ரீ மகாபோதி, ருவன்வெலிசாய, லோவ மகாபாய, அபேகிரி விகாரை, ஜேத்தவனராம, குட்டம் பொய்கை, இரட்டை தடாகம் கூட இதில் சொல்லுவாங்க, யானை பொய்கை, இசுருமுனி போன்றவற்றுடன் ரண்மசு உயன போன்ற பூங்காக்களும் காணக்கூடியதாக காணப்படுகிறது. இவற்றின் வரலாற்று முக்கியத்துவத்தையும் பண்பாட்டு முக்கியத்துவத்தையும் கருத்தில் கொண்டு 1982 அனுராதபுரம் உலக மரபுரிமை பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. இதை பற்றிய சிறிய குறிப்புகளை நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ளணும். அந்த படங்களையும் ஒட்டணும். கட்டாயம் படங்கள் வந்து ஒட்டும்போது புத்தகத்தில் உள்ள படங்களை வெட்டி ஒட்ட வேண்டாம். ஃபோட்டோ பிரதி எடுத்துக்கொண்டு அவற்றை ஒட்டுவதன் மூலமாக உங்களுக்கு இலகுவாக கற்றுக்கொள்வதற்கு இலகுவான ஒரு விஷயமாக காணப்படும். அதோட உங்களுடைய அப்பியாச கோப்பியில் இதை ஒட்டும்போது உங்களுக்கே தெரியாமலே உங்களுக்கு ஒரு உணர்வு ஒன்று வரும். இந்த பொப்பி அழகாக இருந்துச்சுன்னா படிக்க ஆசையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அந்த மாதிரியான விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். உங்களுக்கு அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது பண்டைய புலனறுவை நகரம். 12-13 புலனறுவை மிகவும் சிறந்த தலைநகராக விளங்கியது. சிதைவடைந்த பௌத்த இந்து வழிபாட்டு தலங்கள், அரசர்களின் சிறந்த நிர்மாணங்கள் பல இங்கு காணப்படுகிறது. இங்கு காணப்படும் பௌத்த இந்து நினைவு சின்னங்களாக வட்டதாகே, திவங்க சிலைமனை, ரன்கொத் விகாரை, கிரி விகாரை, லங்கா திலக்க, அரச மாளிகை, நிசங்கலதா மண்டபம், கல்விகாரை, சிவதேவாலயம், சத்மல் பிரசாத, பராக்கிரம சமுத்திரம் போன்ற மிகச்சிறந்த நிர்மாணங்களினால் புலனறுவை நகரம் 1982 உலக மரபுரிமை பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. இது 1982 கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது சீகிரிய நகர கட்டமைப்பு. இது முதலாம் காசியப்ப மன்னன். காசியப்ப மன்னன் 5 இருக்காங்க. இதில் 5 காசியப்ப மன்னனால் வைத்தியசாலைகளை நிர்மாணிக்கப்பட்ட தொடர்பான விடயங்கள் தரம் 10 இருக்குது. ஆகவே நிறைய பேர் நினைக்கிறாங்க காசியப்பன் மட்டும் எழுதக்கூடாது, முதலாம் காசியப்பன் எழுதணும். பராக்கிரம பகனம் முதலாமா ரெண்டாமா அந்த இலக்கங்களை குறிப்பிட்டு எழுதுங்க அப்படிங்கிறது மேலதிக தகவலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை காசியப்ப மன்னனால் நிறுவப்பட்ட சீகிரிய பழைய கோட்டை, அரச மாளிகை, கலைக்கூடம் என்பன உள்ளடங்கிய முக்கிய இடமாக சொல்லப்படுது. இதில் இதன் முக்கியத்துவம் உணர்ந்து இதுவும் 1982 உலக மரபுரிமை பட்டியலில் உள்ளடக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பான விளக்கத்தை வியத்தகு சீகிரியா என்ற தலைப்பில் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த சீகிரிய நகர கட்டுமானம் அப்படிங்கும்போது போய் பார்த்த மாணவர்களுக்கு தெரிந்திருக்கும், நாங்களாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதில் நிறைய விடயங்கள், முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நீர் தொழில்நுட்பத்துக்கான ஆதாரங்கள், அந்த சிங்க நுழைவாயில் போன்ற விடயங்களும், அந்த சீகிரியாவுக்கு நேரெதிரே இருக்க ஒரு மலையில் முதலாம் காசியப்ப மன்னனுடைய உடல் வந்து அங்கே தான் வைக்க தகனம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது நேரடியாக அவர் அதை பார்த்த வண்ணம் இருக்கிறதாகவும், அதாவது அந்த சீகிரி அவர் பார்த்த வண்ணம் இருக்கணுங்கிறதுக்காக அந்த மலையில் அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அடுத்து தம்புள்ளை ரஜமகா விகாரை. இது இலங்கையில் உள்ள சித்திரங்களுடனான பாரிய குகை விகாரம். சர்வசாதாரணமாக ஒரு 1.5 கிலோமீட்டர் மாதிரி நீங்கள் உயரத்தில் மேலே நடக்கணும் தம்புள்ளையில் கீழேயிலிருந்து ரோட்டிலேருந்து மேலே மலை உச்சிக்கு போகிறதுக்கு. இது இலங்கையில் உள்ள சித்திரங்களுடனான பாரிய குகை விகாரையாகும். இயற்கையான கல்லினுள் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பௌத்த விகாரையான இது மிகவும் குளிர்ச்சியான ஆரோக்கியமான இடமாகவும் சொல்லப்படுகிறது. இங்கு காணப்படும் சிறப்பு வாய்ந்த சித்திரங்களின் காரணமாக 1991 இது உலக மரபுரிமை பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. சீகிரியா புலனறுவை அன்றாதபுரம் என்பன 1982 தம்புளை ரஜமா விகாரை 1991 இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மாணவர்கள் இலகுவாக இதை கற்றுக்கொள்றதுக்காக மரபுரிமை பட்டியலில் உள்ள 6 இடங்களையும் குறிப்பிட்டு அந்த இடங்களில் உள்ள முக்கியமான விடயங்களையும் அது 3 உலக மரபுரிமை பட்டியலில் சேர்க்கப்பட்ட விடயத்தையும் எழுதி கொண்டீங்கன்னா ஒரே சாட்டில் நீங்கள் இதில் உள்ள முக்கியமான விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த விடயத்தை நீங்கள் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள், இலகுவாக இருக்கும். நீங்கள் இப்போ எக்ஸாம் டைம்களை எடுத்து பார்த்தா ஒரே சாட்டில் பார்த்துக்கொள்ளலாம் என்னென்ன விடயங்கள் இருக்குது, இதில் முக்கியமான விடயங்கள் எத்தனை மாடு சேர்க்கப்பட்டுச்சு, இதில் எந்தெந்த மன்னர்களோட சம்மந்தப்பட்ட விடயங்கள் இருக்குது, மேலதிக விடயங்கள் தேடி எழுதக்கூடியதாக இருந்தால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் காணப்படும். அடுத்து பார்க்க போகிறது காலிக்கோட்டை. போர்த்துக்கேயரால் சிறிய அளவில் போர்த்துகேயர் இலங்கைக்கு வருகை தந்த ஆண்டு 1505 பிரான்சிஸ்கோ டி அல்மேடாங்கிற போர்த்துகேய தளபதி ஒருத்தர் தான் இலங்கையில் புயலின் காரணமாக காலி கோட்டை அடைகிறாரு. அதன் நினைவாக உருவாக்கப்பட்டதான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. காலி கோட்டை உள்ளாந்தரால் பாதுகாப்பு அரணாக பலமிக்கதாக கட்டப்பட்டது. அதாவது முதல் முதலாக இலங்கைக்கு வந்த உள்ளாந்தர் வந்து 1602 ஜோரிஸ் வான் ஸ்பில் பர்ஜன் அப்படிங்கிறவர் வந்து முதலாம் விமலதர்ம சூரிய மன்னனை சந்திக்கிறாரு. இவர் வந்திறங்கிய இடம் வந்து மட்டக்களப்பு ஏன்னு கேட்டால் அவங்களுடைய தலைமையகம் காணப்படுச்சு. ஜாவா தீவில் உள்ள பத்தேவியாங்கிற இடம்தான் உள்ளாந்த கீழே தேய வர்த்தக சங்கம் காணப்படுச்சு. அங்கேருந்து இலங்கையில் பெருமதி மிக்க கருவா வாசனை திரவியங்களுக்கு பெயர் போன நாடாக இலங்கை முற்காலத்தில் காணப்படுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதற்கமைய உள்ளாந்த கட்டடக்கலை மரபை சார்ந்த கட்டடங்கள் தொல்பொருள் நினைவு சின்னங்கள் பல இன்றும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். தென் கடற்கரையில் அழகிய சுற்றாடலில் அமைந்துள்ள காலி கோட்டை நூல் காணப்படும் புராதன நிர்மாணங்களால் அது 1988 உலக மரபுரிமை பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தலதா மாளிகை உள்ளிட்ட கண்டி நகரம். கண்டி நகரின் வரலாறு, அங்கு காணப்படும் பழைய கட்டடங்கள், தற்போது அந்நகரை சுற்றிலும் நடைபெறும் சமய பண்பாட்டு செயற்பாடுகள் என்பனவற்றை கருத்திற்கொண்டு 1988 யுனெஸ்கோ உலக மரபுரிமை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கு. தலதா மாளிகை, பழைய அரச மாளிகை, மகுள் மடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கண்டி நகரில் நடைபெறும் பழைய கட்டடங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக காணப்படுகிறது. கண்டியில் நடைபெறும் எசல பெருகிற ஊர்வலம் இந்நாட்டின் பண்டைய பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள், பாரம்பரிய கலை அம்சங்கள் என்பவற்றை எடுத்துக்காட்டும் விடயமாகவும் காணப்படுகிறது அப்படின்னு கூட நாங்கள் சொல்லலாம். இதில் அடுத்து நம்ம பார்க்க இன்றைக்கு பார்த்த விடயங்களில் முக்கியமான விடயம்னு சொல்ல இலங்கையில் அமைந்துள்ள உலக மரபுரிமைகள். இதில் 6 இடங்கள் குறிப்பிட்டிருக்கேன். பழைய அனுராதபுர நகரம், பழைய புலனுறுவை நகரம், சீகிரியா, ரன்கிரி தம்புள்ளை குகை விகாரை, தலதா மாளிகை உள்ளிட்ட கண்டி நகரம், காலி கோட்டை. இதை இலகுவாக எப்படி படிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருக்கலாம். இன்றைய தலைப்பு வந்து எமது கலாச்சார மரபுரிமைகள். இதில் நாம் இன்றைக்கு பார்த்துருக்குறோம் கலாச்சார மரபுரிமைகள் என்றால் என்ன, தொட்டுநரக்கூடிய மரபுரிமைகள் என்றால் என்ன, உலக கலாச்சார மரபுரிமைகள் என்றால் என்ன. இதில் உலக கலாச்சார மரபுரிமைகளில் பழைய மொகஞ்சதாரோ நகர், சீன பெருஞ்சுவர் பார்த்துருக்குறோம். இலங்கையில் அமைந்துள்ள உலக மரபுரிமைகளில் பழைய அனுராதபுர நகரம், பழைய புலனுறுவை நகரம், சீகிரியா, ரன்கிரி தம்புள்ளை குகை விகாரை, தலதா மாளிகை உள்ளிட்ட கண்டி நகரம், காலி கோட்டை. இந்த 6 இடங்களில் உள்ள முக்கியமான விடயங்கள் என்ன, எத்தனையாம் ஆண்டு இவை உலக மரபுரிமைகளில் சேர்க்கப்பட்டது போன்ற விடயங்களை வந்து ஒரே சாட்டில், அதாவது 6 மரபுரிமைகளையும் எழுதி அதில் உள்ள முக்கியமான விடயங்களையும் ஒரே சாட்டில் போட்டு வைத்துக்கொண்டால் இலகுவாக உங்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதன்ற தொடர்ச்சியான விடயங்கள் வியத்தகு சீகிரியா மற்றும் சீகிரிய கட்டடக்கலை, சீகிரிய பூங்கா, சீகிரிய ஓவியம், சீகிரிய பொய்கையும் நீர்த்தொழில்நுட்பமும், தொட்டுநர முடியாத மரபுரிமைகள், நாட்டார் மொழி வழக்கம், கருத்து வெளிப்பாடும், அரங்கக்கலை, நாட்டார் பாடல்கள், சமூக பழக்க வழக்கங்களும் நம்பிக்கைகளும், விழாக்கள் நடாத்துதல், இலங்கையின் இயற்கையின் வெளிப்புற செல்வாக்கினால் ஏற்பட்ட அறிவும் பழக்க வழக்கங்களும், பாரம்பரிய கலைநுட்பங்கள், எமது கலாச்சார உரிமைகளை பாதுகாத்தல், அரக்கு சித்திரக்கலை, எமது பண்பாட்டு பாரம்பரியங்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் போன்ற தலைப்புகள் இன்னும் இருக்கிறது. இதன் தொடர்ச்சியான விடயங்களை பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த 6 மரபுரிமைகளையும் ஒரே சாட்டில் போட்டு அதுக்கு உள்ள முக்கியமான விடயங்களையும் மேலதிய விடயங்களையும் தேடி எழுதி இது எத்தனையாம் ஆண்டு உலக மரபுரிமைகளில் சேர்க்கப்பட்டது போன்ற விடயங்களை உங்களுடைய அப்பியாச கோப்பில் எழுதி கொள்ளுங்கள். இதை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கமான 0676774723 ஆகிய இலக்கங்கள் அனுப்பினால் அதில் என்னென்ன மாற்றங்களை செய்யலாம் போன்ற விடயங்களை உங்களுக்கு நான் சொல்லித்தர காத்திருக்கிறேன். இன்று எமது கலாச்சார மரபுரிமைகள்ங்கிற பாடத்தில் கற்பித்து விடைபெறும் நான் சுப்பிரமணியம் தர்மசீலன், அப்புத்தொலை தமிழ் மத்திய கல்லூரியின் ஆசிரியர். நன்றி, வணக்கம்.